அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 17 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் வெளிநாடுகளுக்கு பயணிப்பதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். பிறகு காத்தான்குடியில் திறக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் தொடர்பில் இஸ்லாமியர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்ற எதிர்ப்பு.
புத்தகத்திலே முகமது நபியை பற்றி முதலாவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். உலகத்திலே எங்காவது அவருக்கு சிலை வைக்கப்பட்டு அவருடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்படுகின்றதா? முகமது நபியுடைய சிலை இல்லாமலே அந்த வரலாறு மற்ற சமூகத்துக்கு ஒப்படைக்கப்படுகின்றது.
தென்னாப்பிரிக்காவில் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக தொடரும் தாக்குதல்கள் குறித்த செய்திகள். இதைத் தொடர்ந்து இலங்கையில் திறக்கப்பட்டிருக்கின்ற முதல் திறந்த வெளி சவாரி வசதியுடன் கொண்ட மிருக காட்சி சாலை. வெறிநாய்க்கடியால் இந்தியாவில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவது குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சி இடம்பெறும்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
ஈராக்கில் ஒரு காலத்தில் சதாம் ஹுசேனின் நெருங்கிய சகாவாக இருந்தவரும் தற்போது ஈராக்கில் இஸ்லாமிய அரசு அமைப்பின் எழுச்சிக்கு காரணமாக இருந்தவர் என்று கருதப்படுபவரும் ஆன இசாத் இப்ராஹிம் அல் டோரி கொல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் பிபிசிக்கு உத்தியோகபூர்வமான தகவல்கள் வரவில்லை. எனினும் அவரது மரணம் குறித்த தகவல்களும் புகைப்படங்களும் பரவியுள்ளன. அல் டோரி சார்ந்திருந்த பாத் கட்சியின் சார்பில் பேசவல்ல ஒருவர் இந்த தகவல்களை மறுத்துள்ளார். 2003 அமெரிக்கா வெளியிட்டிருந்த சதாம் ஹுசைன் அரசியலிலிருந்து தேடப்படுவோர் பட்டியல் முக்கியமாக இடம்பெற்றிருந்தவர் இவர். அவரும் சதாம் ஹுசைனின் காலத்தில் இருந்த சில அதிகாரிகளும் தான் இஸ்லாமிய அரசு அமைப்பின் எழுச்சியில் முக்கிய பங்காற்றியவர்கள் என்று நம்பப்படுகிறது.
ஜெர்மன் விங்ஸ் விமானம் ஒன்று சென்ற மாதம் ஆல்ப்ஸ் மலையில் விழுந்து நொறுங்கியதில் உயிரிழந்த 150 பேருக்கு நினைவு பிரார்த்தனை கூட்டம் ஒன்று ஜெர்மனியின் கொலோன் நகர தேவாலயத்தில் நடந்துள்ளது. ஜெர்மனியின் ஆட்சித்தலைவி ஆங்கலா மெர்க்கல் மற்றும் அதிபர் ஜுவாக்கிம் காக், பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினின் அரசு பிரதிநிதிகள், இறந்தவர்களின் உறவினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். வேண்டுமென்றே விமானத்தை விபத்துக்குள்ளாக்கியதாக கருதப்படும் இணை விமான ஓட்டி ஆந்திரேயாஸ் லுபிட்ஸ் உட்பட இறந்து போன 150 பேருக்கென 150 மெழுகுவர்த்திகள் தேவாலய பலிபீடத்தின் படிகளில் ஏற்றப்பட்டன.
பாகிஸ்தானில் தற்போது நடந்து வரும் தடுப்பூசி முகாம் ஒன்றில் கலப்படமான தட்டம்மை தடுப்பூசி வழங்கப்பட்டதால் தான் தமது குடும்பத்தில் 5 சிறார்கள் இறந்துவிட்டதாக பாகிஸ்தானில் ஒரு குடும்பம் தெரிவித்துள்ளது. அவர்கள் குடும்பத்தில் மேலும் 2 குழந்தைகள் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த இறப்புகளுக்கும் தடுப்பூசிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நாட்டின் மேற்கிலுள்ள பலுசிஸ்தானின் பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பிள்ளைகளின் வயிற்று பாதிப்புகள்தான் அவர்கள் இறப்பிற்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அந்த குழந்தைகளின் இரத்தம் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. திங்களன்று ஆரம்பித்த இந்த தடுப்பூசி முகாமில் இதுவரை 4,00,000 குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன.
லிபியாவின் கடற்பகுதியில் சில ஆயுததாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகு ஒன்றை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக இத்தாலிய கடற்படை கூறுகிறது. மீன்பிடி படகு ஆயுததாரிகளால் கொண்டு செல்லப்பட்டதை பற்றிய தகவல் வந்ததை அடுத்து குடியேறிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இத்தாலிய கடற்படையினர் அந்த படகை மீட்கும் பணியை மேற்கொண்டனர். 7 சிப்பந்திகள் கொண்ட அந்த படகு லாம்படூசா தீவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. முன்னதாக அந்த படகை நேற்றிரவு ஆயுததாரிகள் தமது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து லிபிய துறைமுகமான மிஸ்ராட்டாவுக்கு பயணித்ததாகவும் இத்தாலிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆயுததாரிகள் யார் என அடையாளம் தெரியவில்லை.
எபோலா நோயால் மோசமாக பாதிக்கப்பட்ட லைபீரியா, கினி மற்றும் சியரா லியோன் நாடுகளின் அதிபர்கள் தமது நாடுகளுக்கு பல பில்லியன் டாலர்கள் உதவி தேவை என்றும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். வாஷிங்டனில் நடந்த நிகழ்வில் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மத்தியில் பேசிய இந்த 3 நாட்டின் தலைவர்கள் தமது நாடுகளின் பொருளாதாரங்கள் இந்த நோய் தாக்குதலால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெருமளவிலான முதலீட்டின் மூலமே பொருளாதாரத்தை மீட்க முடியும் என்றும் கூறியுள்ளனர்.
வியட்நாமிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்த கிட்டத்தட்ட 50 அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை தனது கடற்படையின் சரக்கு கப்பலில் ஏற்றி அவர்களை வியட்நாமுக்கே ஆஸ்திரேலியா மீண்டும் திருப்பி அனுப்பியதாக ஆஸ்திரேலிய செய்தித்தாள் ஒன்று கூறுகிறது. இம்மாத ஆரம்பத்தில் வியட்நாமிலிருந்து வந்த குடியேறிகள் குழு ஒன்று வடக்கு ஆஸ்திரேலிய கடல் பகுதியில் இடைமறிக்கப்பட்டதாக த வெஸ்ட் ஆஸ்திரேலியன் பத்திரிகையில் வந்த செய்தி கூறுகிறது. கடல் வழியாக வரும் சட்டவிரோதமான குடியேறிகளை தடுப்பதற்காக சர்ச்சைக்குரிய ஜீரோ டாலரன்ஸ் எனும் திட்டத்தை 18 மாதங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலிய அரசு அறிமுகப்படுத்தியது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கைக்கு நோட்டம். ஊழல் புகார்கள் தொடர்பான விசாரணைகளை எதிர்கொண்டிருக்கின்ற இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு 3 மாத காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் சீவகன்.
இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுனா மகேந்திரனின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதற்கு ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இது சம்பந்தமாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு அந்த ஆணைக்குழு அறிவித்தலை அனுப்பியிருக்கின்றது. இதன்படி மத்திய வங்கியின் தலைவரின் வெளிநாட்டு பயணங்கள் 3 மாதங்களுக்கு தடை செய்யப்படும் என்று அந்த ஆணைக்குழுவின் தகவல்கள் கூறுகின்றன. இலங்கை மத்திய வங்கியின் திரைசேரி பத்திரங்களை விற்பனை செய்கின்ற பொழுது தனது மருமகனுக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றுக்கு கூடுதல் சலுகைகளை பெற்றுக் கொடுத்ததாக மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுனா மகேந்திரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நேற்று ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்ட அர்ஜுனா மகேந்திரன் சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக விசாரிக்கப்பட்டார். இந்த பின்னணியில் அவரது வெளிநாட்டு பயணங்களை தடை செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இரட்டை பிரஜா உரிமைகளை கொண்ட அர்ஜுனா மகேந்திரன் தற்பொழுது தனது கடமைகளில் இருந்து ஒதுங்கி விடுமுறை பெற்றிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கிழக்கே காத்தான்குடியில் சில தினங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட முஸ்லீம் அருங்காட்சியகத்தில் மனித உருவ சிலைகளை போன்ற உருவச்சிலைகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இது இஸ்லாத்திற்கு எதிரானது என்றும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்த செய்திகளுடன் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கை முஸ்லிம்களின் பாரம்பரியத்தை ஆவணப்படுத்தும் வகையில் காத்தான்குடியில் திறக்கப்பட்டுள்ள இஸ்லாமிய அருங்காட்சியகம் தொடர்பில் மார்க்க அறிஞர்களுக்கும் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. காத்தான்குடி நகரசபையினால் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் உருவச்சிலைகள் காணப்படுவதே இந்த சர்ச்சைக்குரிய காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. உருவச்சிலைகள் காணப்படுவது இஸ்லாத்துக்கு முரணானது என அகில இலங்கை உலமா சபையினால் இது தொடர்பில் அதிருப்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தங்களின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் எதுவும் இன்றி இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் காத்தான்குடி பிரதேச உலமா சபையின் துணைத் தலைவரான மௌலவி முகமத் ரிஸ்வான்.
என்னவென்றால், மார்க்கத்துக்கு முரணான எந்த விடயமும் அதில் அமையக்கூடாது. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எங்கேயுமே முஸ்லீம்கள் சிலை வைத்து வணங்குவதோ அல்லது ஞாபகத்துக்காக வைப்பதோ அல்ல. ஞாபகத்துக்காகவும் எங்களுடைய மார்க்கம் சிலை வைப்பதை வன்மையாக கண்டிக்கின்றது. என்றாலும் அதற்கான நேரம் எங்களுக்கு அதை பார்வையாளர்களுக்காக தரப்படவில்லை. எங்களுடைய தாயமான அகிலங்க ஜிம்மியத்துலமா அவர்களுக்கும் காத்தாங்குடி நகர முதல்வர் அவர்கள் கடிதம் மூலம் கேட்டிருந்தார்கள், நீங்க நேரடியாக வந்து பார்வையிட வேண்டும் என்று. அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படாத ஒரு சூழலிலேதான் முற்றுமுழுதாக இஸ்லாமிய அறிஞர்களையும் இந்த நாட்டிலே மார்க்க ரீதியாக ஆத்ம ரீதியாக முஸ்லிம்களை வழிகாட்டுகின்ற அந்த அகில இலங்கை ஜம்இய்யத் உலமாவையும் புறக்கணித்த சூழலிலேதான் இந்த ஒரு அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. அதுக்கு அப்பாலும் ஒரு இஸ்லாமிய ஒரு மரபு இருக்கின்றது. ஒரு இஸ்லாமத்திலே ஒரு விடயம் கூடும் அல்லது கூடாது என்பதற்கு எங்களுடைய குர்ஆன் சுன்னா சார்ந்த அதை விளங்கிய அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலேதான் ஒரு முடிவை எடுப்பது. இதற்கு மாற்றமாகவும் மக்களுடைய கருத்து கணிப்பு என்ற ஒரு மரபை உருவாக்கி அதை பார்வையிடப்படுவதற்கான வருகின்ற மக்களிடத்திலே இதை பத்தி என்ன கூறுகிறீர்கள் என்ற ஒரு கருத்தும் எடுக்கப்படுகின்றது. அவர்கள் அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, எப்படி அழகாக இருக்கின்றது எவ்வளவு ரிஸ்க் அதுக்கு எடுக்கப்பட்டிருக்க என்பதை தான் பார்ப்பார்களே தவிர மார்க்கத்தின் பின்னணியில் எப்படி இருக்கின்றது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள்
என்று கூறும் அவர், முஸ்லிம்களின் பூர்வீகத்தை எதிர்கால சந்ததியினருக்கு உறுதிப்படுத்தும் ஆவணம் என்று கூறுவது ஏற்கக்கூடியது அல்ல என்றும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
உலகத்திலே எங்காவது அவருக்கு சிலை வைக்கப்பட்டு அவருடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்படுகின்றதா? முகமது நபியுடைய அவருடைய அந்த விடயங்கள் பின் சமூகத்துக்கு கடத்தப்படுகின்றதா? சிலை இல்லாமலே அந்த வரலாறு மற்ற சமூகத்துக்கு ஒப்படைக்கப்படுகின்றது. அப்ப முஸ்லிம்களுக்கான ஒரு பாரம்பரிய விடயம் என்கிறது இருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார். காத்தாங்குடி பிரதேச உலமா சபையின் துணைத் தலைவரான மௌலவி முகமது ரிஸ்வான், ஆனால் இந்த அருங்காட்சியகம் இஸ்லாமிய கோட்பாடுகளை மீறும் வகையில் அமையவில்லை என்கின்றார் காத்தாங்குடி நகரசபையின் தலைவர் எஸ் எச் முகமது அஸ்பர்.
இலங்கை முஸ்லிம்களின் வரலாறை கூறிய 1200 வருடம் பூர்வீகத்தை கூறுகின்ற ஒரு மியூசியம் ஜமியத்துல்லாமா கூறுற மாதிரி அவங்க யாரும் பார்க்கல. நான் தான் அவர்களை பார்வையிட்டு இஸ்லாமிய சரியாக்கு அடிப்படையில் நாங்கள் இதை அமைத்திருக்கோமா இல்லையா என்கிற ஆலோசனை வழங்கும்படி நான் தான் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தேன். இப்ப உடனடியாக அதை வந்து பார்க்கலாம். அதை இப்பொழுது யாரும் வந்து பார்வையிடலாம். சகல விளக்கங்களும் சகல விடயங்களும் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அவங்கள அது சம்பந்தமான தீர்மானங்களை சொல்லலாம் என்பதை கூறிக்கொள்கின்றேன்
என்றும் குறிப்பிட்டார் காத்தாங்குடி நகரசபையின் தலைவர் எஸ் எச் முகமது அஸ்வர்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். விலங்குகளை அவற்றின் இயற்கை சூழலில் மக்கள் பார்த்து மழக்கூடிய திறந்த வெளி மிருக காட்சி சாலை ஒன்று நாட்டில் முதல் முறையாக பின்னவல பகுதியில் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கையில் பெரிதும் சிறிதுமாக மிருக காட்சி சாலைகள் இருந்தபோதிலும் இயற்கை சூழலில் விலங்குகளையும் பறவைகளையும் பார்க்கக்கூடிய முதலாவது திறந்த வழி மிருக காட்சி சாலை இன்று பின்னவலையில் திறக்கப்பட்டது. இன்று அங்கு சென்றிருந்த மக்கள் மகிழ்ச்சியுடன் கருத்து தெரிவித்தனர். நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷமாக உள்ளோம். எதிர்பார்க்காத பல விலங்குகளையும் காண முடிகிறது. புலி கூட உள்ளது. விலங்குகள் சந்தோஷமாக சுதந்திரமாக திரிகின்றன. நாமும் நல்ல முறையில் கண்டுகளித்தோம். தெகிவளை மிருக காட்சி சாலையில் பார்த்ததன் பின்னர் இங்குதான் பார்த்திருக்கிறேன். அதைவிட இங்கு சிறப்பாக உள்ளது. அரிய வகை பாம்புகளுடனும் அந்யோன்யமாக பழக மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த நிலையில் அவை குறித்து மிருக காட்சி சாலையில் பாம்புகளை பராமரிப்பவர் கூறுகையில், பாம்புகளில் சாதாரண விஷம் உள்ளது என்றாலும் மனிதனை கொள்ளும் அளவில் விஷமில்லை என்றார். பின்னவல மிருக காட்சி சாலை குறித்து அதன் இயக்குனர் அனுர டி சில்வா கூறினார். 2 கட்டங்களாக திறக்கப்பட உள்ள பின்னவல மிருக காட்சி சாலையின் முதல் பகுதி இன்று திறக்கப்பட்டுள்ளது. இது 850 மில்லியன் ரூபாய் செலவில் 42 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று திறக்கப்பட்டுள்ள பகுதியில் முழுதுமாக இலங்கைக்கே உரிய அரிய வகை விலங்குகள் காணப்படுகின்றன. இதில் இலங்கை சிறுத்தைகள், கரடிகள், முதலைகள் போன்ற பல வகையான விலங்குகள் உள்ளன. 2 கட்டமாக 75 ஏக்கர் நிலப்பரப்பில் திறக்கப்பட உள்ள பகுதி வெளிநாட்டு விலங்குகளுக்காக அமைக்கப்படுகிறது என்றார். இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள மிருக காட்சி சாலையை விட பின்னவல மிருக காட்சி சாலை எவ்வாறு வேறுபடுகிறது என்று விளக்கினார் அனுரடி சில்வா. தெகிவளையில் உள்ள மிருக காட்சி சாலை 1920களில் நிர்மாணிக்கப்பட்டது. இங்கு மிருகங்கள் பாரம்பரிய முறையிலேயே பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தற்போது மிருகங்கள் எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்ற அடிப்படை மாற்றமடைந்துள்ளது. அவை திறந்த வழியில் சுதந்திரமாக நடமாடுவதற்கு விடப்பட வேண்டும். இந்த வசதிகளுடன் தெகிவளை மிருக காட்சி சாலையை தரம் உயர்த்துவது என்பது மிகவும் கடினமாகும். ஆனால் பின்னவல மிருக காட்சி சாலை இந்த புதிய தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார். திறந்தவழி மிருக காட்சி சாலையை அமைப்பதற்கு குறிப்பாக பின்னவலையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன என்பது பற்றி கூறினார் பின்னவல மிருக காட்சி சாலையின் இயக்குனர் அனுரடி சில்வா. ஆண்டுதோறும் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகளில் சுமார் 30 வீதமானோர் பின்னவலையில் அமைந்துள்ள யானைகள் அநாதை மடத்திற்கு வருகின்றனர். இவர்களை கவரும் வகையிலுமேயே இந்த புதிய மிருக காட்சி சாலை குறித்த யானைகள் அநாதைகள் மடத்தை ஒட்டியவாறு அமைக்கப்பட்டுள்ளது என்றார். தெகிவளை மிருக காட்சி சாலையை வருடந்தோறும் சராசரியாக 1.2 மில்லியன் இலங்கையர்கள் பார்வையிடுகின்றனர் என குறிப்பிட்ட அனுரடி சில்வா, புதிய முறையில் அமைக்கப்பட்டுள்ள பின்னவல மிருக காட்சி சாலையை பார்வையிட பெரும் எண்ணிக்கையிலானோர் வருவர் என எதிர்பார்ப்பதாக கூறினார். இன்று முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை அனைவரும் இலவசமாக பார்வையிடலாம் என்பதுடன் அதன் பிறகு இதனை பார்வையிட வரும் வெளிநாட்டவர்களுக்கு 1000 ரூபாயும் இலங்கையர்களுக்கு 100 ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படும் என கூறிய அவர், வெளிநாட்டு சிறுவர்களுக்கு 500 ரூபாயும் இலங்கை சிறுவர்களிடம் 30 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என கூறினார்.
தென்னாப்பிரிக்காவில் வெளிநாட்டவர்களின் வர்த்தக அமைப்புகள் குறிவைத்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் வெளியேற ஆரம்பித்திருக்கின்றனர். இதுகுறித்து டர்பனில் இருக்கும் கண்ணாப்பிள்ளை அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
டர்பனை பொறுத்தவரையில் நேற்றைக்கு பிறகு நிலைமை கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறது. ஜோனஸ்பர்க்ல எபஸ்டவுன் என்ற இடத்துல மொசாம்பிக் நாட்டைச் சேர்ந்த ஒரு வியாபார ஒரு சங்கு விடுதி அவருடைய கார் மற்ற வண்டியெல்லாம் வெறிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த துப்பாக்கி சூடெல்லாம் நடந்திருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேலே போலீஸ் வந்து உடனே பிடிச்சிருக்கிறாங்க, 12 பேருக்கு மேற்பட்டவங்கள. மற்றபடி இங்கே டர்பனை சுற்றி நிலைமை கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறது. என்னென்னா பெரும்பாலான அந்த வெளிநாட்டை சேர்ந்த வியாபார நிறுவனங்கள் தான் அவங்க குறிவைத்து தாக்குகிறார்கள். அதனால அந்த வியாபார நிறுவனங்கள் வந்து அந்த அடைபட்டு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை குறைவா இருக்குது.
தென்னாப்பிரிக்கா அரசு இது போன்ற தாக்குதல்களை கண்டித்திருக்கிறது, காவல்துறையும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருந்தாலும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மக்கள் பலர் காவல் நிலையங்களில் தஞ்சம் கேட்டு தஞ்சம் அடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே போல அவர்கள் பொது இடங்களில் கூட்டம் கூட்டமாக தங்கியிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? வெளிநாடுகளைச் சேர்ந்த கருப்பின மக்கள் எந்த அளவுக்கு அச்சத்தோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்?
நீங்கள் சொல்வது உண்மைதான். விளையாட்டு மைதங்கள் பொது இடங்களில் அவங்க கூட்டம் கூட்டமாக சிறு சிறு கூடாரங்கள் அமைத்து தங்கி கொண்டிருக்கிறார்கள். காவல் நிலையங்களும் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். காவல்துறை மற்ற அரசாங்கம் இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு வருகிறது. இருந்த போதிலும் நேற்றையிலிருந்து மொசாம்பிக், ஜிம்பாப்வே, மலாவி நாட்டைச் சேர்ந்த மக்கள் அவர்களுடைய நாடுகளுக்கு தாங்களாகவே பேருந்துகளை ஒழுங்கு செய்து நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்.
தென்னாப்பிரிக்காவிலே இந்திய வம்சாவளியினர் 150 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள். சமீப ஆண்டுகளில் சில 100 இலங்கை தமிழர்களும் அங்கே குடியேறியிருக்கிறார்கள். இது போன்ற சிறுபான்மை இன சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த தாக்குதல்கள் எத்தகைய அச்சத்தை கொடுத்திருக்கின்றன?
தெற்காசியாவிட்டு இந்த இந்திய வழி மக்கள் வந்து இந்த தாக்கல் ஒரு சிறு அச்சம் இருந்தாலும் இப்போதைக்கு வருங்காலத்துல இதை விட மோசமாக சொல்லி ஒரு அச்சம் இருக்கிறது. தங்கள் மீது இந்த தாக்க திரும்பினால் அவர்கள் வந்து கடவுச்சீட்டையோ ஐடென்டிட்டி கார்டையோ வந்து தாக்க போறல. அப்ப அதனால வந்து அந்த இதுல வந்து பேசிக்கொள்கிறார்கள். இதனிடையே தென்னாப்பிரிக்க தமிழர் கூட்டமைப்பு கழகம், அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் தமிழ் ஃபெடரேஷன், இந்த தாக்குதல் சம்பந்தமாக இன்னொரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை கண்டித்தது மட்டுமில்லாமல் தென்னாப்பிரிக்கா இருப்பவர்கள் யார் மீதும் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே இனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்.
தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் இருக்கும் கண்ணாப்பிள்ளை அவர்கள் அளித்த தகவலை கேட்டு
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஜாமீன் நீடிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை ஜாமீன் நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாமீன் காலக்கெடு முடிவு பெற்றுள்ளதால் அதை நீட்டிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அப்போது இதே வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களான சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி உள்ளிட்டோருக்கும் நீதிமன்றம் ஜாமீன் நீட்டிப்பு வழங்கியது. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹச்எல் தத்து தலைமையிலான அமர்வு முன்பாக இன்று நடைபெற்ற இது தொடர்பிலான விசாரணையின் போது மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையின் இறுதி தீர்ப்பை வெளியிடவும் கால அவகாசம் வழங்கியுள்ளது. அதனால் கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் மே மாதம் 12ஆம் தேதி வரை வெளிவராது என்பது தெளிவாகியுள்ளது. அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜராவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கின் தீர்ப்பு வெளியாவதில் சிக்கல் உண்டாகியுள்ளதால் தான் இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பவானி சிங் விவகாரத்தில் அது நடைபெற்று வந்த அமர்வில் இடம்பெற்றிருந்த நீதிபதிகள் MP லோக்கூர் மற்றும் R. பானுமதி ஆகியோருக்கு இடையே தீர்ப்பளிப்பது தொடர்பில் வெவ்வேறு கருத்துக்கள் நிலவியதால் இந்த சிக்கல் உண்டாகியது. இதனால் கூடுதல் நீதிபதிகளை உள்ளடக்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கவுள்ளது. அதிலும் அந்த அமர்வு வரும் 21ஆம் தேதி செவ்வாயன்று இதன் மீதான விசாரணையை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிவர இருக்கும் கூடுதல் நீதிபதிகளை உள்ளடக்கிய அமர்வின் தீர்ப்பில் ஒருவேளை அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் நியமிக்கப்பட்டது தவறில்லை என்று தெரிவிக்கப்பட்டால் கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சொத்து குவிப்பு வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் மே மாதம் 12 வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இல்லையெனில் வழக்கின் விசாரணைகள் மேலும் தொடரப்பட்டு தீர்ப்பு வெளியாவதில் காலதாமதம் ஏற்படும் நிலை உருவாகும்.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். கடந்த வாரம் திருப்பதி அடுத்த வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் 5 உடல்களுக்கு மீண்டும் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ஆந்திர மாநிலம் திருப்பதி வனப்பகுதியில் செம்மர கடத்தல்காரர்களாக கருதப்பட்டு சிறப்பு அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் மேலும் 5 உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 7 ஆந்திர மாநிலம் திருப்பதியை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் செம்மரம் கடத்தச் சென்றார்கள் என்று கூறப்பட்டு செம்மர கடத்தல் தடுப்பு சிறப்பு அதிரடி படையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 20 தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களது உடல்கள் திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாதுமலை அடிவார கிராமங்களைச் சேர்ந்த 6 உறவினர்கள் இந்த உடல்களை வாங்க மறுத்தனர். இந்த உடல்களை மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்தனர். ஆனால் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இருந்தபோதும் இந்த 6 உடல்களையும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் பாதுகாக்க உத்தரவிட்டது. இதையடுத்து இந்த 6 உறவினர்களும் ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் துப்பாக்கிச் சுட்டில் கொல்லப்பட்டவர்கள் மோதலில் கொல்லப்படவில்லை என்றும், கைது செய்யப்பட்டு துன்புறுத்தியே கொல்லப்பட்டனர் என்றும், அதனால் அவர்களது உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் தங்களது மனுவில் கூறியிருந்தனர். ஆனால் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சசிகுமார் என்பவரது மனைவி மட்டுமே நேரில் ஆஜரானதால் அவரது உடலை மட்டும் சென்னை அரசு மருத்துவமனையில் மறு பிரேத பரிசோதனை செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து மீதமிருக்கும் 5 உறவினர்களும் இன்று ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி மறு பிரேத பரிசோதனைக்கு கோரிக்கை விடுத்தனர். இதற்கு அரசு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. மீதமிருக்கும் 14 இதே கோரிக்கையை முன்வைக்கலாம் என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் அந்த வாதத்தை ஏற்க மறுத்து இந்த 5 உடலையும் மறு பிரேத பரிசோதனை செய்வதற்கு உத்தரவிட்டனர். இது தொடர்பான அறிக்கையை 20 தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டனர்.
வெறிநாய்க்கடி காரணமாக உலகெங்கும் ஆண்டுக்கு சுமார் 60,000 உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும், இதில் இந்தியாவில்தான் அதிக அளவு உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் ஒரு அறிவியல் ஆய்வு கண்டறிந்திருக்கிறது. இதுகுறித்து மீண்டும் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
உலகம் முழுவதும் வருடந்தோறும் 59,000 நாய்க்கடியால் ஏற்படும் ரேபிஸ் நோயால் மரணம் அடைகிறார்கள் என உலகளாவிய ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. இதில் இந்தியாவில்தான் 35% மரணங்கள் ஏற்படுவதாக தெரிய வந்துள்ளது. குளோபல் அலையன்ஸ் ஃபார் ரேபிஸ் கண்ட்ரோல் என்ற அமைப்பு மேற்கொண்ட இந்த ஆய்வில் தினமும் இந்த நோயால் 160 மரணமடைவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலான மரணங்கள் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் நிகழ்கின்றன. ஆசியாவில் 60% மரணங்களும் ஆப்பிரிக்காவில் 36% மரணங்களும் நிகழ்கின்றன. உலகம் முழுவதும் ரேபிஸ் நோயால் ஏற்படும் மரணங்களில் இந்தியாவில் மட்டும் 35% மரணங்கள் நிகழ்கின்றன. வேறு எந்த நாட்டையும் விட இந்தியாவில்தான் ரேபிஸ் நோயால் ஏற்படும் மரணம் என்பது அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் ரேபிஸ் நோய் அதிக அளவில் இருப்பதற்கு காரணம் தெருக்களில் திரியும் நாய்கள்தான் என்கிறார் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தின் நோய் தடுப்புத் துறையின் துணை பேராசிரியரான அசோக்குமார்.
பெரும்பாலும் பெருநாய்கள் அதிகமா இருப்பதுதான். பெருநாய்கள் வந்து நம்ம வந்து தடுப்பூசி அதிகமா போடுறது கிடையாது. தடுப்பூசி போடாததுனால பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் ஆஃப் பாப்புலேஷன் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களோ இல்ல வந்து ஏஜ் பீப்புளோ லோனா போகும்போது இருக்கும்போது வந்து அது வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதாவது 2 ஃபார்ம் இருக்குங்க. சீரியஸ் ஃபார்ம், டம் ஃபார்ம் இருக்கு. பாத்தீங்கன்னா ரேபிஸ பொறுத்தவரை வந்து அன்ப்ரோவ்க்டு பைட், நம்ம ஏதாவது டச் பண்ணாமலே தானா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாசிபிலிட்டி வந்து ரேபிஸ் பற்றி அதிகமா இருக்கும். சோ ப்ரோவ்க்டு பைட்டுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி கிடைக்கிறது அதுல வந்து கம்மி. பிளஸ் டொமஸ்டிக் இதுல பாத்தீங்கன்னா இப்ப பெட் அனிமல்ஸ் எல்லாம் வேக்சினேஷன் வந்து ரெகுலரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
நாய்களால் பரவக்கூடிய ரேபிஸ் நோய் என்பது 100% அளவுக்கு தடுக்கக்கூடிய நோயாகும். இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் பின்தங்கிய நாடுகளில் நாய்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கான முயற்சிகளில் அதிகம் ஈடுபட வேண்டுமென இந்த ஆய்வில் ஈடுபட்டவர்கள் கூறியுள்ளனர். ரேபிஸ் நோயால் தாக்கப்பட்ட நாயினால் கடிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அந்த விழிப்புணர்வு இல்லாமல் போவதுதான் பிரச்சனை என்கிறார் அசோக்குமார்.
கட்டுப்படுத்துறது மெயினா பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்ல. எஸ்பெஷலி வில்லேஜ் பீப்புள் வந்து அவேர்னஸ் அதிகமா கிடையாது. கடிச்ச உடனே என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கடிச்ச சப்போஸ் சஸ்பெக்டட் டாக் ரேபிஸ் சஸ்பெக்டட் கடிச்சிருச்சு என்ட்ரோக் பைக்னா உடனே வந்து அந்த ஊண்ட வந்து கடிச்ச எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். திரும்ப வந்து அயோடின் கோவிட் அடினோ இல்ல அதே போல ஐரஸ் பண்ணி வச்சிடலாம், வைரஸ் வந்து இறந்துரும். அப்புறம் உடனே வந்து மருத்துவர் வந்து தடுப்பூசி போட்டுக்கணும், அதுதான் மெயின். ஆக்சுவலா என்னன்னா தடுப்பூசி வந்து இப்போ உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் ஸ்டார்ட் பண்ணிடணும். நிறைய பேர் வந்து அப்படியே விட்டுடுவாங்க, அப்படியே 1-2 days கழிச்சு லேட்டா போவாங்க. பட் வித்தின் 72 hours 48 hours எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
பிரிட்டன் உள்ளிட்ட பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் தங்கள் நாட்டில் உள்ள நாய்களில் இருந்து ரேபிஸ் வைரஸை முழுவதுமாக ஒழித்துவிட்டன. ஆனால் வளரும் நாடுகளில் நாய்களில் இன்னமும் அந்த வைரஸ் இருக்கிறது. அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் மிக மோசமாகவே இருக்கின்றன. ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் சதவீதம் என்பது இந்த நோயை கட்டுப்படுத்த தேவையான அளவை விட மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது என்கிறது இந்த அறிக்கை. இந்தியாவில் இந்த நோயின் பரவலை தடுக்க வேண்டுமென்றால் தெரு நோய்களுக்கான கருத்தடை முறைகளில் தீவிரமாக ஈடுபடுவதோடு அவற்றுக்கு ரேபிஸ் தடுப்பூசிகளை அளிப்பதும் முக்கியம் என்கிறார்கள் மருத்துவர்கள்.
நாய்கள் மட்டத்துல கட்டுப்படுத்தணும்னா அவங்க அந்த ஏபிசி ப்ரோக்ராம் நல்லா இன்டென்சிவா ஃபாலோ பண்ணணும் த்ரூட் த கண்ட்ரி. இப்ப அது வந்து ஏபிசி பண்ணும்போது ரேபிஸ் வேக்சினையும் போட்டுடணும். பிளஸ் பெருநாய்கள் வந்து ரெகுலரா ஒரு இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வந்து கார்பரேஷன் லெவலோ இல்ல கவர்மெண்டோ ஸ்பான்சர் ப்ரோக்ராமோ இல்ல என்ஜிஓ மூலமாவோ வந்து எல்லாமே ரெகுலரா வேக்சினேட் பண்ணணும். ஓரளவு வி கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் தி
நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடுவதில் கவனம் செலுத்திய நாடுகளில் இந்த நோயால் மனிதர்கள் சாவது அறவே தடுக்கப்பட்டு விட்டது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இறுதியாக, இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களில் ஒருவரான நேதாஜிக்கு என்ன நேர்ந்தது என்பது குறித்த ஆவணங்களை இந்திய அரசு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை சமீப நாட்களாக வலுத்து வருகிறது. இதுகுறித்து வரலாற்று ஆய்வாளர் ஏஆர் வெங்கடாச்சலபதி தெரிவித்த கருத்துக்களை நேற்றைய தமிழோசியில் கேட்டோம். இதுபோன்ற முக்கிய ஆவணங்களை பொதுநலன் கருதியும் அவற்றின் வரலாற்று முக்கியத்துவம் கருதியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெளியிடுவது குறித்து இந்திய அரசுக்கு கொள்கை நிலைப்பாடு ஏதும் இருக்கிறதா என்று இந்திய அரசின் முன்னாள் உள்துறை செயலாளர் என் கோபால்சாமி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
இந்த காலகட்டத்தில் விதமாக ஒரு நிலைப்பாடு இருக்குதா தெரியவில்லை. எந்த இந்த காலகட்டத்திலையும் எந்த விஷயத்தை சீக்கிரட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது சீக்கிரட் கிளாசிபிகேஷன் எதுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அந்தந்த துறையை சார்ந்து அந்தந்த துறையில் அந்த காலகட்டத்தில் என்ன அந்த விஷயத்தை பற்றி என்ன கருத்து நிலவுகிறோ அதை பொறுத்து அவர்கள் அதை கிளாசிபிகேஷன் செய்கிறார்கள். அதற்கு பின் இதை கிளாசிபிகேஷன் செய்த பின் அந்த ஒரு விஷயத்தை கிளாசிஃபை செய்தோம், இதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விட்டது அதனால் அதை கிளாசிபிகேஷன் மாற்றி விடுவோம் என்ற ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தையும் அதை யோசித்து செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு அதை 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்க வேண்டும் அல்லது 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று
ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக ஒரு நிலைப்பாடு இல்லை என்று சொல்கிறீர்கள்.
நிலைப்பாடு இல்லை, அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு விஷயம் எப்பொழுது கையாளப்படுகிறதோ அப்பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று பார்த்து அதை கிளாசிபிகேஷன் செய்யும்போது சீக்கிரட் என்று கிளாசிபிகேஷன் செய்யக்கூடும். அதே அதனுடைய தாக்கமோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸோ 2 வருஷத்திலயோ 5 வருஷத்திலயோ அது குறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது அதை ரீகிளாசிபிகேஷன் செய்து இதை சீக்கிரட்டாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். அது ஆட்டோமேட்டிக்கலி இட் ஷுட் பி டன்.
மேலை நாடுகள் சிலவற்றில், இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் சிலவற்றில் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு ஆவணங்களை ரகசியம் என்று வைக்கப்பட்ட ஆவணங்களை கூட டீக்ளாசிஃபை செய்து பொதுமக்கள் பார்வைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவவும் அதை செய்கிறார்கள். இந்தியாவிலே வரலாறு எழுதுவது என்பது இந்தியாவில் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இல்லை, இந்தியர்கள் வரலாறு எழுதுவதில் நிபுணர்கள் இல்லை என்றெல்லாம் ஒரு கருத்து நிலவும் இந்த காலகட்டத்தில். இந்த மாதிரி அரசு செய்தால் அது உதவியாகத்தானே இருக்கும்.
அது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதற்காக இது ஒரு முயற்சி எடுத்துக்கிறார்கள். இவர்கள் இந்த முயற்சியின் போது ஒரு பாலிசி இந்த எந்த ஆவணங்களை பற்றிய ஒரு ஒரு சர்ச்சை இருந்ததோ அந்த ஆவணங்களை பற்றியது மட்டுமல்லாமல் மொத்த ஆவணங்களை பற்றியுமே ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று தீர்மானித்து அதற்குரிய வழிமுறைகளை சொன்னார்கள். அது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சாதாரணமாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு இதை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு எடுப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். சில விஷயங்களை அதற்கு பின்னும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று தோன்றினால் அதற்கு ரீகிளாசிபிகேஷன் மறுபடியும் டீகிளாசிபிகேஷன் செய்யாமல் அதை எக்ஸ்டெண்ட் 10 வருஷமோ அல்லது 15 வருஷமோ வைத்துக் கொள்ளக்கூடும் என்று. ஆனால் கூடியவரையில் எல்லா ஆவணங்களும், சில ஆவணங்கள் தவிர எல்லா ஆவணங்களும் 30 வருஷமோ 35 வருஷமோ பிறகு வைத்துக் கொள்ள வேண்டிய கிளாசிஃபைடாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் ஒரு நிலைப்பாடு ரெக்கமெண்ட் செய்தார்கள். அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
ஆனால் இந்த சமீபத்திலே கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் எல்லாம் வந்துவிட்டது. அந்த ஒரு யுகத்திலே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு முடிவெடுக்கும் விஷயங்கள் எல்லாம் எந்த அது வெளிநாட்டு உறவுகளாக இருக்கலாம் அல்லது தேச பாதுகாப்பு என்ற ஒரு காரணமாக இருக்கலாம், இந்த காரணங்களால் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தில் அடிப்படையில் நியாயம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
இருக்கிறது. அது தேச நலனை குறித்தோ தேசத்தின் செக்யூரிட்டியை குறித்தோ அல்லது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வரே அந்த இரு விஷயங்களில் மாத்திரம் ஆர்டிஏ என்பது பொதுவாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய சமாச்சாரம் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. அதற்காக எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு.
இந்திய அரசின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரும் இந்தியாவின் முன்னாள் உள்துறை செயலாளருமான என் கோபால்சாமி அவர்கள் அளித்த செவி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.